மானோர் நோக்கி உமையாள் பங்கா வந்திங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தெல்லை கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் என் கடல் கூட ஊனார் புழு கூடுது காத்து இங்கு இருப்பதானே உடையானே. என் பாட்டிலையும் பாத்தீங்கன்னா இறைவனை சொல்லுகிறார், மானே நோக்கி உமையாள் பங்கா, மான் நேர் நோக்கி, மான் போன்ற விழியை ஒத்திருக்கின்ற அம்மை, மான் நேர் நோக்கி உமையாள் என்று குறிப்பிடுகிறார். அம்மையின் கண்கள் மான் போன்ற கண் அப்படின்னு சொல்லுகிறார். இது உலகியல் இது வரலாற்று நிறைய சொன்னீங்கன்னா ஏன் அம்மைக்கு மான் போன்ற கண், மானின் கண் மருட்சி உடையது, அம்மைக்கு ஏற்கனவே மருட்சி மருட்சியே கிடையாது. ஆனா சொல்லும் போது இலக்கிய சொல்லில் இருந்து மான் போன்ற கண் என்று குறிப்பிடுவது எல்லா இடங்களிலும் சொல்லப்படுது. ஞானசம்பந்தரே மானின் நேர்விழி மாதராய் என்றுதான் மங்கையர் கரத்தியார காட்டுவார். அங்க அம்மையை சொல்வது எதனாலன்னு கேட்டா சமணர்களாகிய குண்டர்கள் ஏதேனும் தீங்கு செய்து விடுவார்களோ என்று அந்த கண்ணில் தெரிந்த மருட்சி காரணமாக மானின் நேர்வழி மாதராயினர். அம்மையை போய் மானின் நேர் நோக்கி மான் நேர் நோக்கி என்று ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு கதிரேசன் செட்டியார் என்று சொல்லப்படுகின்றவர் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கார். அது கதிர்மணி விளக்கம்னு பேரு. அவர் என்ன சொல்கிறார், மானின் கண்கள் அழகுடையன, அழகு மட்டுமல்ல அச்சத்தால் மருட்சியும் உடையன. ரெண்டு மானு அழகாகவும் இருக்கும் மருட்சி உடையதாகவும் இருக்கும். சரி, அம்மையார் இங்க திருவொருளின் உருவம் அல்லவா, இறைவன் தன் அடியார்களுக்கு அருள் செய்ய வரும் பொழுது அம்மையுடன் எழுந்தருள்வதை அருவான்மை நாயன்மார்களில் பெரும்பான்மையான சரித்திரத்தில் காணலாம். அருள்வாளிக்க வேண்டியுள்ளமையால் அம்பிகையை வெளிப்படையாக தெரியும் வண்ணம் அவருடன் எழுந்தருளுகிறார். ஒவ்வொரு சமயமும் அந்த குறிப்பிட்ட அடியார்களின் மலபரிவாகம் கருதி அவன் அருள் செய்யாது ஒழிவானோ என்ற நினைப்பில் அம்பிகையினுடைய நிலை அன்னை உள்ளம் அச்சம் எய்தும். அதை கண்டு குறிக்க மருட்சியை வெளிப்படுத்துதலும் மானின் அழகிய கண்ணை போன்ற விடியுடையவள் என்ற பொருளை வெளிப்படுத்துவதுமாக மான் நேர் நோக்கி என்றார். அம்மை பெருமாந்தி வராரே, இந்த அரியவருக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்க்கறனால மருட்சி இருக்கிறது என்பது கதிர்மணி விளக்கம்ங்கிறவர் கொடுத்திருக்கிறார். நீங்க சித்தாந்த நோக்கு கொண்டு பாத்தீங்கன்னா நீங்க அப்படி சொல்லலாம் முடியாது. ஆனா இது நம்ம வரலாறாக நின்று பார்க்கும்போது அம்மையிட்ட இந்த மருட்சி இருக்கும் அப்படின்னு சொல்வது உண்டு. அந்த வகையில மான் நேர் நோக்கி உமையாள் என்று குறிப்பிடுகிறார். மான் விழியை ஒத்திருக்கின்ற உமையம்மை அழகு என்று எடுத்துக்கொண்டா மானை போன்ற அழகான கண்ணை உடைய அம்மைன்னு எடுத்துக்கலாம். ஆனா மருட்சியும் அதுக்கு மானுக்கு உண்டு என்பதனால மருட்சி என்ன, இறைவன் மலபரிவாகம் கண்டு அருள் செய்வானே, இந்த உயிருக்கு என்ன அருள் செய்ய போகிறாரோ என்கின்ற மருட்சியுடையவள் என்று அந்த கருத்திலையும் வைத்துக் கொள்ளலாம் என்பது மிகப்பெரியவர் கதிரேசன் செட்டியார் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய உரை குறிப்பு எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே கதிர்மணி விளக்கம் என்றதுக்கு பேரு அவர் கொடுத்திருக்கிறார். எனவே மான் நேர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட, வந்து என்னை ஆட்கொண்டார் எப்படி, தேனே அமுதே கரும்பின் தெளிவே இவனே தென்தில்லை கோனே. இதெல்லாம் பாருங்க, அந்த சொல்லு நெடில் தேனே கரும்பே தெளிவே அப்படிலாம் இல்ல. அது சொல்லும் போதே தேனே அமுதே கரும்பே கரும்பின் தெளிவே அப்படின்னு நெடில் அல்லவா, அந்த மாத்திரை அளவு கூட்டணும் இல்லைங்களா, தேனே அப்படின்னு சொல்லணும். தேனே நீங்க இசையில பாடும்போது நீங்க இப்படி ரசிக்க முடியாதுங்க. அதை கொண்டு நீங்க பாடின தேன் மானே நோக்கி உமையால் பங்கா வந்திங்காட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே தெளிவனே தென் தில்லை அப்படின்னு போக முடியும். அதை நீங்க பிரிச்சு படிச்சீங்கன்னா அப்படியே ரசித்து படிக்கும் போது தேனே சிவனே கரும்பின் தெளிவே அந்த ஒரு மாத்திரையை கூட்டம் அந்த நெடில் ரெண்டு மாத்திரை அளவுக்கு சொல்லணும் இல்லையா. நீங்க இசையில போனீங்கன்னா ராகம் அடிபட்டு போயிடும். அதனால அங்க போய் தேனே சிவனே அப்படி போட்டீங்கன்னா இசை எங்கேயாவது பக்கம் அவர் தான் மிருதங்க வாசிக்கிறவரும் தாளம் போறவரும் நிறுத்திட்டு கம்மன் பாடத்தை விடுங்க கேப்பன்னு விட்டுருவாங்க, அடிக்க வாசிக்க முடியாது. ஆனா நீங்க பிரிச்சு படிச்சீங்கன்னா அதை இப்படிதான் படிக்கணும். தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே சொற்று துறையுலானே சிவனே உன் அபயம் நானே சிவனே அப்படின்னு கூப்பிட்டா தானுங்க சாமிக்கலாம். அதனா அலறுதல் பெருங்க பிதற்றுதல் சும்மாவே சிவனே அப்படின்னு சொல்வது அல்லவே, அதுல இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அத சொல் குரிலுக்கு தக்க அளவும் நெடிலுக்கு தக்கவான்னு சொல்லும் பொழுது இயல்பா அந்த மாத்திரை கொஞ்சம் நீங்க கூட்டணும். அது நீங்க ராகத்திலையும் கூட்டலாம், ஆனா அது நல்ல இசை நுட்பம் முறையவங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நீட்டி பார்த்து அதுல கூட பெரும்பாலும் அந்த ராகத்துக்கு அடக்கித்தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்களே ஒழிய அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சுத்தாங்கமா நீங்க படுத்தீங்கன்னா அப்படி நீட்டி அதை அனுபவிக்கலாம். இது தேன் போன்று இருப்பவன், அமுதம் போன்று இருப்பவன், கரும்பு சாத்தின் போல் இருப்பவன் அவன் தாங்க சிவன். அந்த சிவன் தாங்க தென் தில்லை ஆகிய அழகான தில்லையில தலைவனாக இருப்பவன். ஆக போனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட. பெருமானுடைய திருக்குறிப்பு அறிந்தவர்கள் அவனுடைய திருவடியில கூடுவார்கள். திருக்குறிப்பு அறியாதவர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த திருவடி கூட மாட்டாங்க. நான் அப்படித்தான் இருக்கிறேங்கிறார். நின் திருக்குறிப்பு கூடுவார். எனவே உயிர்கள் இறைவன் மாட்டு கொண்ட அன்பே பக்தியாகும். அந்த அன்பினால் உந்தப்பட்டு இறைவனை எய்த செய்யும் முயற்சிகளே தவமாகும். அன்பின் வலிமைக்கு ஏற்றவாறு தவமும் திண்மையும் உடையதாகின்றது. அத்திண்மைக்கு ஏற்ப இறைவன் திருவுள்ளம் தவமுயல் ஒரு மாட்டு அருள்பாலிக்கிறது. எனவே நின் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட, உன்னுடைய திருவடி கூட. ஊனார் புழுக்கூடு இது காத்து. இந்த உடம்பு எப்படி பண்ணார்? ஊனார் ஊன் தசை கூடிய ஒரு கூடு. வெளியில் இருக்கிற கூடு இருக்குது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு வகையான கூடு. இப்ப காக்கா கூடு கட்டுச்சுன்னா முள்ளையும் அதையும் கொண்டாந்து கூடு கட்டும். அதுவே குருவி கூடுனா வைக்கோல் போன்றவற்றை கொண்டு குருவி கூடு கட்டுகிறது. நான் மனுஷன் கூடு கட்டினா கல்லு மண்ணை போட்டு கூடு கட்டுவோம். அது மாதிரி இந்த உடம்பு எலும்பும் தசையும் நரம்பும் சேர்ந்த ஒரு கூடு. அதான் சொன்னாரு ஊனார் புழு கூடுனர். புழுக்கள் உள்ளே இருக்கின்ற கூடு. இந்த உடம்பு என்பது புழுக்களால் வேயப்பட்ட குடிசைங்கிறார். அது நாற்றம் எடுத்திருக்கின்ற புழு. ஊனார் அப்படிங்கிறதுக்குன்னா நாற்றம் உடைய புழு. அது இந்த உடம்புக்குள்ள வேயப்பட்டு இருக்கிறது, தெரியாம இருக்கட்டுங்கிறதுக்காக அப்படியே வச்சு பூசி எல்லாம் பூசி விட்டு அப்புறம் அதுல வேற அதையும் இதையும் போட்டு வண்ணங்களை எல்லாம் பூசி. இப்ப நீங்க வீடு கட்டுறோம், மேஸ்திரி கட்டும்போது பாருங்க செங்கலை போட்டு காரையை போட்டு பூசி வைக்கிறாரு. பார்த்தா செங்கல் தெரியுது, காரையும் தெரியுது, அழகாவா இருக்குது. அப்படியே பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. அதுவே உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு போனோம்னா அப்படியே சிமெண்ட கலந்து மண்ணை கலந்து அப்படியே பூச்சி பூசி வைக்கிறார். பார்த்தா அழகா இருக்குதுங்க. செங்கலும் தெரியல, புழுக்கள் அந்த இடைவெளி விட்டுக்கிறதும் தெரியல. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு போனோம்னா அப்படியே ஒரு ஒயிட் வாஷ் அடிச்சு வச்சிருக்கிறார். முன்னை பார்த்த விட ரொம்ப அழகா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போனோம்னா நாம நினைச்ச கலர் டிஸ்டம்பர் போட்டு நீங்க என்ன கலர் வேணுமோ அந்த கலர் அடிச்சு வச்சுக்க. பார்த்தா அந்த சிமெண்ட் தெரியல, கல் தெரியல, மண்ணு தெரியல, ஒண்ணும் தெரியல. என்ன அழகா இருக்கு தெரியுங்களா? இதுக்குள்ள இருப்பது அந்த செங்கலும் அந்த கல்லும் தான் கிடக்குது. ஆனா வெளியே தெரியாம அந்த வண்ணம் மறைச்சது இல்லைங்களா? அதே மறைச்சாங்க. எலும்பையும் தோலையும் வச்சு புழு எல்லாம் உள்ள வச்சு அதுக்கு மேல சதையை போட்டு மூடி அந்த சதைக்கு மேல ஒரு தோலை போட்டு மூடி அந்த தோலுக்கு வேற வண்ணத்தை வேற போட்டு கருப்பு செருப்பு வள்ளின்னு வண்ணத்தை வேற அடிச்சு வச்சு பார்த்தோன்னே இது என்ன அழகு அப்படின்னு ஒரு மயக்கத்துல போய் நின்னு கிடக்குது உயிர். ஆனா உள்ள பார்த்தோம்னா செங்கலும் மண்ணும் ஜல்லியும் கிடப்பது போல உள்ளுக்குள்ள குப்பையா தான் கிடக்குது. ஆனா என்ன இந்த கண்ணு அதெல்லாம் ஊருருவியா பாக்குதுங்க. வெளி தோற்றத்தை கண்டே மயங்கி போயிடுது இந்த கண். அவ்வளவுதான் நிலை. அதனாலதான் ஊனார் புழு கூடு இது காத்து இங்கு இருப்பதானேன். இந்த உடம்ப பார்த்து பார்த்தே காலம் போயிருச்சுங்க. ஊனார் புழு கூடு இது காத்து. அதாவது இறைவனை இணையாத உயிராக இருந்தால் இந்த உடம்பு நாற்றம் எடுத்திருக்கின்ற உடம்பு, வீணே இருக்கின்ற உடம்பு. இதே இறை வழிபாட்டு சிந்தனையில வளர்ந்து இறைவனை நினைக்கக்கூடிய உயிராக இருந்தா நீங்க அந்த இடத்துல இந்த பாட்டை அங்க வச்சு பார்க்க கூடாது. அப்ப எப்ப பாருங்க, ஊனை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு படிக்கணும். அந்த இடத்துல இறைவனை உணர்ந்த உயிர்கள் இதை கோயிலாக கருதும். நீங்க இறைவனை உணர்ந்துட்டீங்கன்னா உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். கோயில பாதுகாப்பது யாருடைய கடன்? நம்ம கடமை தான். அதனால நீங்க இந்த உடம்பு கோயில பாதுகாக்கும் பொருட்டாக பவுடர் போட்டாலும் சரி சென்ட் போட்டுட்டாலும் சரி என்ன சொல்லலாம், இது கோயிலை பாதுகாப்பதற்கு தாங்க சுத்தம் பண்றோம் இல்லையா கோயில, அது மாதிரி நினைச்சுக்கிட்டா அது இறைவனை உணர்ந்தவர்களுக்கு அது கோயில். எனவே அது நீங்க சாப்பிடுவது அந்த நெய் விட்டு சாப்பிடுவது கோயில் சுத்தமா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு அது பயன்படும். இறைவனை உணர்லன்னு சொன்னா ஐயா புழு எடுத்திருக்கிற போட்டு வச்சிருக்கிற இந்த குடிசைக்கு போய் இத்தனை பண்ணி கிடக்கிறீ ஐயா, இது நாற்றம் எடுத்த குடிசையா இது அப்படின்னு இறைவனை உணராத உயிருக்கு அது ரெண்டும் தான் வச்சிருக்கிறாங்க. நீங்க உடனே என்ன பண்றது சாமி கும்பிடுற நாம இதை வெறுத்துட்டு விட்டுடவும் கூடாது, சாமி கும்பிடாதன அதை திருமூலரே சொல்லியிருக்காருயா, குழந்தை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு அவன் அதை புடிச்சுக்குவான், நாம இதை புடிச்சு கூடாது. இறைவனை உணர்ந்தவர்களுக்கு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு பிடித்துக் கொள்ளணும். இறைவனை உணராதவர்கள் இந்த வரிகளை பிடிச்சுக்கிட்டு உணராதவர்கள்லாம் புழுக்கூட்டைத்தான் ஓம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளணும். வழிபாட்டு நெறியில நிற்கிறவனே உடம்புக்கு முதன்மை கொடுக்க கூடாது, அதே சமயத்துல முதன்மை ஒண்ணுமே இல்லாம வச்சிருக்க கூடாது, ஏதாவது அதுக்கு அந்த இறைவனை வணங்கிறதுக்கத்தக்கவாறு அதுக்கு தேவையானதை வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில நாம் உடம்புக்கு செய்வதெல்லாம் உயிருக்கு செய்வதாக கருதணும். ஏன்னா அந்த உடம்புக்குள்ளதான் உயிர் தங்கி நிக்குது, அப்பதான் பூஜை செய்யலாம் எல்லாம் செய்யலாம் பண்ண முடியும் எல்லாம் செய்ய முடியும். அந்த உடல் உழைப்பு ஒத்துழைப்பு தள்ளுன்னா நீங்க என்ன பண்ண முடியும், ஒன்னு செய்யணும்னு விருப்பம் மனசு இருந்தாலும் செய்ய முடியாது. எனவே அந்த இறைவனை நினைக்காத நிலையில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஊனார் புழு கூடு இது காத்து இங்கு இருப்பதானேன் என்று குறிப்பிடுகிறார்.